அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த கர்த்தருடைய பணிக்காக கருத்தோடு தனியாக குடும்பமாக திருச்சபையாக நீங்கள் ஜெபிப்பதற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தபடியினாலே அநேகருக்கு இந்த வசனங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி வருவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். இந்த பணிக்காக ஜெபியுங்கள். தமிழ் மொழி பேசும் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள இந்த வார்த்தைகளை கர்த்தர்தாமே பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவாக அறைந்தார்கள். சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட எல்லா மாற்றங்களையும் கவனித்த கள்வர்களிலே ஒருவன், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்த இயேசு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு நித்தியமான இழைப்பாறுதலை வாக்கு பண்ணினார். தொடர்ந்து அங்கே நடந்தது என்ன? லூக்கா 23:44-45 வசனங்கள். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. பழைய பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே தோங்கிய இந்த திரைச்சிலையானது தேவனையும் மனிதனையும் பிரிக்கும் ஒரு திரைச்சிலை என்றும், அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது என்றும் சிந்தித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இயேசு சிலுவையிலே மரித்தபொழுது அந்த திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது. எனவே மனிதன் தன்னை படைத்த தேவனோடு கூட நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளக்கூடியவனாகிறான். பிதாவை சென்றடைய வேண்டிய வழி அவனுக்காக திறக்கப்பட்டுவிட்டது. லூக்கா 23:46, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே மீண்டுமாக வைத்தியனாகிய லூக்கா ஒரு வைத்தியனுடைய கண்ணோட்டத்தோடு பேசுகிறார். மரித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ மனிதர்களோடு கூட அவர் இருந்திருப்பார். அவர்கள் எல்லாரும் எப்படி மரித்தார்கள் என்பதையும் அவர் பார்த்திருப்பார். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் என்பதையும் அறிந்திருந்தார். பொதுவாகவே ஒருவர் மரிப்பதை குறித்து சொல்லும்பொழுது மரண போராட்டம் என்று சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கடைசி மூச்சு விடும்பொழுது அது போராட்டத்தோடு நிறைவடைகிறதா இருக்கிறது. சிலுவையிலே தொங்கிய இரண்டு குற்றவாளிகளும் கூட அவ்வண்ணமாகவே தன்னுடைய ஜீவனை முடித்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி மரிக்கவில்லை. அவர் தன்னார்வமாக மரணத்திற்குள்ளே பிரவேசித்தார். அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே ஒப்புவித்தார். அவர் உரத்த குரலிலே இதைத்தான் சொன்னார், பிதாவே, உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். ஏதோ பலனில்லாத ஒரு மனிதனின் ஜீவன் தானாகவே போவது போல அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இறுதி வார்த்தை வெற்றி தோணியாக முடிந்தது என்பதாக யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். லூக்கா 23:47, நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசியானான் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிப்பதற்கு அவனே பொறுப்பு எடுத்துக் கொண்டவன். சிலுவை அடிவாரத்திலே நின்ற அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ மிக வித்தியாசமான ஒன்று நடைபெறுவதை கவனிக்கிறான். அப்பொழுது அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து நீதிபரராய் இருந்தார் என்பதை அவன் கண்டுகொண்டான். மற்ற சுவிசேஷகர்கள் சொல்லும்பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டதாகவும் எழுதியிருக்கிறார்கள். இன்று நூற்றுக்கு அதிபதி சிலுவை அடைய வாரத்திலே நிற்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் எதுவுமே அவனுக்கு தெரியாது. எந்த வேத சாஸ்திரத்தையும் அவன் கற்றதில்லை. எதுவுமே அறியாத ஒரு சூழ்நிலையிலேயும் அவனுடைய உள்ளத்திலே எழுந்த விசுவாசத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை அவன் அறிக்கை செய்தான். லூக்கா 23:48. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரண நேரத்திலே எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து எந்த ஒரு சுவிசேஷ எழுத்தாளர்களும் விவரமாக எழுதவில்லை. அந்த சிலுவை மரணம் பார்க்க மிகவும் கொடூரமான ஒன்றாயிருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து எழுதாதபடி ஒரு திரையை விரித்தார் என்று சொல்லலாம். நம்முடைய ஆர்வத்தை திருப்திப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் அங்கே இல்லை. சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை மனுக்குலம் அறிய முடியாது. எப்படி கெத்செமனே தோட்டத்திலே உண்மையிலே என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாதோ, அதே போலவே சிலுவையிலேயும் இயேசுவின் மரண நேரத்திலே நடைபெற்றது என்ன என்பதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியும், விசுவாசிக்க முடியும். லூக்கா 23:49. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது? இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலேயும் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டதை குறித்தும் தொடர்ந்து வரும் அதிகாரத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் வாசிக்கிறோம். இது இரண்டுமே எப்பவுமே பிரிக்கப்பட முடியாத ஒன்று. அப்போஸ்தலனாய பவுல் எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 15:3-4 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்று எழுதுகிறார். ஆம், இதுவே சுவிசேஷம் சொல்லும் உண்மையும் சத்தியமுமாயிருக்கிறது. இந்த சத்தியத்திற்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இது உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? உங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நம்முடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்களும் அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? இவைகள் எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது நம்மை இயேசுவுக்குள் வைக்கிறது. நம்மையும் பிதாவாகிய தேவன் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்க்கிறார். அவருடைய நீதி நம்முடைய நீதியாகிவிட்டது. அவர் நிற்பது நாம் நிற்பதற்கு சமானமாயிருக்கிறது. அந்த ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் பெருமை பாராட்ட முடியும். லூக்கா 23:50 பாருங்கள். யோசேப் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு உண்மையாகவே சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதனாய்த்தான் இருந்திருக்கிறான். இவன் சனகரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினன். சமுதாயத்திலே தனக்கிருந்த நிலைமையை அவன் பயன்படுத்தி அவன் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்திலே தனித்து நின்று உறுதியான தீர்மானத்தோடு அவன் செயல்படுகிறான். லூக்கா 23:51. அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு செனகரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினனாய் இருந்தாலும் அன்று இரவிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு அவன் உடன்படவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அடிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அது ஏக மனதான ஒரு தீர்மானமே அல்ல. இவன் ஒரு அமைதியான உத்தமனாகவும் நீதிமானாயும் இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்தித்த அவன் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தெளிவான உறுதியான தீர்மானத்தை செய்திருந்தான். இங்கே நாம் பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்திருந்தாலும் அநேகர் வெளிப்படையாக சீஷர்களைப் போல இயேசுவை பின்பற்றி வரவில்லை. அதேபோல இன்றைக்கும் அநேக தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் தன்னுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து தங்களுடைய பாவத்திற்காகவும் மரித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்திருந்தாலும் உலகத்திலே வெளிப்படையாக நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறதில்லை. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும் அந்த நேரத்திலேதானே சீஷர்கள் எல்லாரும் மறைந்து விட்டார்கள். அதுவரை மறைவாக விசுவாசத்தை வைத்திருந்தவர்கள் வெளிப்படையாக வந்து சீஷர்களின் இடத்திலே நின்று வேலைகளை கவனிக்கிறார்கள். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் சமுதாயத்திலே உயர்ந்த ஸ்தானங்களிலே இருந்தவர்கள். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே வெளிப்படையாக தாங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கிறோம் என்பதை காண்பிக்கும்படியாக செயல்பட்டார்கள். யோவானின் சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும்பொழுது இந்த யோசேப்போடு கூட நிக்கோதேமுவும் வந்து உதவி செய்ததை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையிலே வைக்கும் முழு பொறுப்பையும் அவர்கள் நின்று தங்களுடைய சொந்த கரங்களினாலே செய்தார்கள். அது மட்டுமல்ல, லூக்கா 23:52 பாருங்கள். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு, இங்கே யோசேப்பின் விசுவாசம் வெளிப்படையாய் தெரிகிறது. சமுதாயத்தில் எல்லாரும் அறியப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்த யோசேப்பு வெளிப்படையாக தைரியமாய் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்குகிறான். வசனம் 53, அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. இயேசு கிறிஸ்துவை வைத்த அந்த கல்லறை எங்கே இருக்கிறது? இந்நாட்களிலே இரண்டு இடங்களை இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை என்று சொல்கிறார்கள். ஒரு இடத்திலே கத்தோலிக்க ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது, மற்றும் ஒன்று பட்டணத்திற்கு வெளியே காணப்படுகிறது. ஆனால் இரண்டு இடங்களுமே அவர் வைக்கப்பட்ட இடம்தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவையும் அவரையும் பின்பற்றி வந்தவர்களையும் வெறுத்தவர்கள் அவரை குறித்த எல்லா தடயங்களையும் அகற்றிவிட்டார்கள். அதற்கு பின்பு கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்தராயன் எருசலேமிற்கு வந்தபொழுது எருசலேம் பட்டணம் முழுமையையும் அவன் அழித்தான். தோட்டத்தில் இருக்கும் அந்த கல்லறையானது எப்படியோ அழிவிற்கு தப்பியிருக்கிறது. கல்லறை போன்ற காரியங்களை ஒரு நினைவு சின்னமாக தேவன் பூமியிலே வைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தொழுது ஆராதிப்பதற்கு பதிலாக கல்லறையை மக்கள் தொழுது ஆராதித்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் எருசலேமிற்கு செல்கிறவர்கள் சிலர் அவர் வைக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லப்படுகிற இடத்திலே தரையிலே குனிந்து முத்தமிடுகிறார்கள். அதுதான் அவர் வைக்கப்பட்ட கல்லறையாகவே இருந்தாலும் அந்த கல்லறைக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை. ஏனென்றால் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவரே ஜீவிக்கிற இரட்சகராயிருக்கிறார். எனவே நாம் அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த பூமியிலே அவர் இருந்த காலத்திலே இருந்த இடங்கள் முக்கியமானதல்ல. வசனங்கள் 54-55 பாருங்கள். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து. உண்மையான இந்த சிறு கூட்ட பெண்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீடர்களுக்கும் அந்த நாட்களிலே பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு இருந்து தேவைகளை சந்தித்தவர்களாயிருந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பொறுத்தமட்டிலேயும் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்களுக்காக புதன்கிழமை மறித்தார், வியாழக்கிழமை மறித்தார் அல்லது வெள்ளிக்கிழமை மறித்தார் என்று சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை மட்டும்தான் சொல்கிறது. இது எந்த நாளிலே நடைபெற்றது என்பதை குறித்து நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளினாலே அது வெள்ளிக்கிழமை என்று நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி துணியிலே சுற்றி வைக்கப்பட்டது என்பதை அந்த பெண்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால் அது முழுவதும் பரிபூர்ணமாக செய்து முடிக்கப்பட்ட ஒரு அடக்கம் அல்ல. யோவான் 19:40 வசனத்திலே நான் வாசிக்கிறது போல, அவர்கள் அதை முறைமையின்படியே சுகந்த வர்க்கங்களுடனே சீலையிலே சுற்றி கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் வசனம் 56 பாருங்கள், திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஓய்வு நாள் என்பது ஓய்ந்திருக்க வேண்டிய ஒரு நாள் என்பதனாலே அவர்கள் கல்லறை பக்கம் வரவில்லை. இயேசுவின் சரீரத்திலே போடும்படியாக கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் செய்கிறார்கள். சொல்லப்போனால் அதையெல்லாம் அவர்கள் வீணாக்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதை அவருக்காக பூசும்படியாக அவர்கள் கொண்டு வந்தபொழுது அவருடைய சரீரம் அங்கே இல்லை. ஆனால் ஞாபகம் இருக்கிறதா, பெத்தானியாவிலே மரியாள் இயேசுவின் சரீரத்திலே பரிமள தைலத்தை ஊற்றினாள். அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே அதை அவள் செய்தாள். எனவே அவள் அதை வீணாக்கவில்லை. ஆனால் இங்கே இந்த பெண்கள் ஆயத்தம் செய்த எல்லா பொருட்களும் வீணாய் போய்விட்டது. இந்த செய்தியோடு கூட லூக்கா 23 நிறைவடைகிறது. 24 நாம் கடந்து செல்வோமா? லூக்கா 24:1 வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். இங்கே நாம் வாசிக்க கேட்டது போல அவர்கள் முந்தின நாளிலே ஆயத்தம் செய்த எல்லா பரிமள தைலங்களையும் கந்த வர்க்கங்களையும் கொண்டு வருகிறார்கள். எனக்குள்ளே எழும்புகிற ஒரு எண்ணம் என்னவென்றால், அந்த கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். யோவான் 12:5 நாம் வாசிக்கிறது போல, மரியாள் இயேசுவின் சரீரத்திலே பரிமள தைலத்தை பூசியபொழுது அவள் குற்றம் சாட்டப்பட்டாள். அதை அவள் வீணாக்குவதாக குற்றம் சாட்டினார்கள். ஆனால் உண்மையில் அவளுடைய தைலமானது வீணாக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது கல்லறிடத்திலே கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த கந்தவர்க்கங்கள் தான் வீணாய் போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிந்த அந்த பெண்கள் உற்சாகத்திலே அவைகள் எல்லாவற்றையும் கல்லறையிலேயே விட்டு வந்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். வசனம் 2, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. இயேசு கிறிஸ்து கல்லறையின் உள்ளிருந்து வெளியே வருவதற்காக அடைக்கப்பட்டிருந்த கல் உருட்டி தள்ளப்படவில்லை. இவர்கள் உள்ளே சென்று உண்மையை பார்ப்பதற்காகவே கல் தள்ளப்பட்டிருந்தது. வசனம் 3, உள்ளே பிரவேசித்து கர்த்தராய் இயேசுவின் சரீரத்தை காணாமல். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் அங்கே செல்லும் முன்னதாகவே இயேசு கடந்து சென்று விட்டார். வசனங்கள் 4-8 பாருங்கள். அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3 எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன என்பது நல்ல ஒரு கேள்விதான். இந்த பெண்கள் ஏன் அங்கே வந்தார்கள்? ஏன் பேதுருவும் யோவானும் அங்கே வந்தார்கள்? மரித்து போன இயேசுவின் சரீரத்தை தேடி வந்தபடியினாலேதான் அங்கே வந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற ஒருவரை தேடி அங்கே வரவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவார் என்பதை அந்த நேரத்திலே அவர்கள் விசுவாசிக்கவில்லை. சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கொண்டு முரணாயிருக்கிறது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் கூர்ந்து நன்றாய் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதில் எந்தவிதமான முரண்பாடும் இல்லை. ஒவ்வொரு சுவிசேஷர்களும் உயிர்த்தெழுதலின் ஒவ்வொரு அம்சங்களை முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். லூக்கா எழுதும்பொழுது கல்லறையண்டை வந்த பெண்களை குறித்து அவர்களுடைய அனுபவங்களை குறித்து எழுதியிருக்கிறார். தேவதூதர்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திய பொழுதுதான் இயேசு சொன்ன காரியங்கள் அவர்களுக்கு ஞாபகத்திலே வந்தது. சில வேளைகளிலே கூட நாமும் சில காரியங்களை குறித்து கேள்விப்படுவோம். அது உண்மைதான் என்பதை அறிந்திருந்தாலும் நம்முடைய பூரண மனம் அதை விசுவாசிக்கிறதில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனங்களை அநேகர் அவ்வண்ணமாகவே கையாளுகிறார்கள். எல்லா சுவிசேஷங்களிலுமே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடத்திலே திரும்ப திரும்ப தான் எருசலேமுக்கு மரிக்க செல்வதாகவும் மரித்த பின் 3 உயிரோடு எழும்புவேன் என்பதையும் கூறியிருக்கிறார். அப்படி அவர் பலமுறை சொன்ன காரியங்களை அவர்கள் கேட்டிருந்தாலும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. லூக்கா 24:9-10 கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 வரைக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. கல்லறையிடத்திலே சென்று வந்த பெண்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் உற்சாகமடைந்திருப்பார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 24:11, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த பெண்கள் தான் எல்லாவற்றையும் சரியாய் பார்த்த சாட்சிகள், அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாத முதல் ஜனக்கூட்டம் அவருடைய சீஷர்களே. அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பலமுறை கூறியிருந்தாலும் அவர்கள் அதை குறித்து கேள்விப்பட்ட உடனே நம்பவில்லை. வசனம் 12, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டுக் கொண்டு போனான். என்னதான் நடந்திருக்கும் என்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை மனதிலே எடுக்கும் முன்னதாக பேதுரு எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியவராயிருந்தார். யோவானைப் போலவோ மற்ற சீடர்களைப் போலவோ பேதுரு மனதிலே கூர்மையான ஒருவர் என்று சொல்ல முடியாது. யோவான் தனது சுவிசேஷத்திலே சொல்லும்பொழுது தான் கல்லறையினிடத்திற்கு சென்றதையும் அதை கண்டபொழுது அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்ததாகவும் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்தவுடனேயே யோவான் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தார். ஆனால் பேதுரு அதை குறித்து சற்று நிதானமாய் சிந்தனை செய்து அதை விசுவாசிக்க வேண்டியவராய் இருந்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிற அனைவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வித்தியாசத்தை நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். சிலர் உடனடியாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும் விசுவாசிக்க முடியாதவர்களாயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இதயத்திலே அவரை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோமா? மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோமா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்காத ஒருவராய் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமுடைய ஒருவராயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததும் வாழ்ந்ததும் மரித்ததும் உயிரோடு எழுந்ததும் உண்மை என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். வேத வசனங்களை நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள். உலகத்தின் இரட்சகரான அவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் இரட்சகராகவும் மாற முடியும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாய். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது விசுவாசிக்க முடியாதவர்களாய் காணப்படுவார்கள் என்றால், நீர் அவர்களுக்கு உடைய பரிசுத்த ஆவியின் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் புரிந்து கொள்ளும் கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்பதை சரித்திர நிகழ்ச்சியாக மட்டும் விசுவாசியாதபடி தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுவர் மத்தியிலே, பாலிவர் மத்தியிலே, கிராமங்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும், இன்னும் பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி இயேசுவே இரட்சகர் என்பதை அறிவிக்கிற ஒவ்வொருவருடைய முயற்சியிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இந்த காலங்களிலே, இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்க அறிவிக்கிற ஒவ்வொருவருடைய முயற்சியிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இந்த காலங்களிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறவர்களாக மாற ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி ஐயா. வசனங்களை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஆழமான விசுவாசம் தேவையோ அவற்றை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த பணியிலே, இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த பணியிலே, இயேசு போதுமே. Oh, oh, oh. கண்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பழிவிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி மாறிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் இன்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த பழிவிலே இயேசு போதுமே. வல்லவர் வாக்கு மாறிடரே, வானத்தில் ஓர் நாள் வந்திடுவார், மகிமையில் அவருடன் சேர்ந்திடுவேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:28.